வாயாடி ஃப்ரம் சென்னை ஆர்ட் தியேட்டர்.
ஹாய், வெல்கம் டு வாயாடி பை சென்னை ஆர்ட் தியேட்டர். இன்றைக்கியோட எபிசோடே கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக ட்ரைங் டு பி ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பார்க்கலான்னு யோசித்தேன். ரொம்ப அழுது வடிஞ்சு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்காது. வில் ட்ரை அண்ட் மேக் இட் மோ எக்ஸைட்டிங் அண்ட் சேம் டைம் லிட்டில் தாட்ஃபுல். இந்த கிராட்டிட்யூட் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு கடந்த சில வருஷங்களாக தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறையா கேள்விப்பட்டிருப்போம், அதை படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு உள் அர்த்தம் இருக்கும்ல, அந்த உள் அர்த்தத்தை உணர்ந்து அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கோமா இல்லையான்னு கேட்டால், அந்த கிராட்டிட்யூட் வார்த்தை எனக்கு ரொம்ப நாளாக இல்லை, கொஞ்சம் வருஷமாக தெரியும். பட் அதோட உள்ளர்த்தம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் போது ஐ தாட் சரி, இது ஒரு உணர்ச்சி களஞ்சியமாக ஒரு பாட்காஸ்ட்டில் போடலாம். ஸோ உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கும், யூ மே ரீகலெக்ட், அப்படி இல்லைனா யூ ஆர் யெட் டு கலெக்ட் திங்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் கேன் ஒரு மாதிரி ஒரு கனெக்ட், ஒரு ஷேருக்கு உருவாக்கும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை இப்போ இந்த கிராட்டிட்யூட் அப்படின்றப்ப இதை நம்ம வாஸ்டான ஒரு லைஃப்பில் இதை எங்கே வேணால் நீங்கள் தொடங்கலாம். ஆனால் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் லைஃப், உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் நிறைய பாயிண்ட் கொஞ்சம் கிளீஷேவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த உணவு அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நிறையா சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா, அதோடய வழியெல்லாம் புரியாமல் இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற. ஒரு படி மேலே போய் சில அப்பாக்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து சாப்பாடு இல்லாமல் மக்கள் இப்போ இருக்காங்கன்ட்டு. இந்த ஆப்ரிக்காவில் வறுமை சாப்பாடு அப்படின்றதே இப்போ ஒரு கிளிஷ், அதுக்காக தான் சிரித்தேன். ஏன்னா நம்மளுக்கு உடனடியாக வறுமைனாலே ஆப்ரிக்கா அப்படின்ற ஒரு இமேஜையும் வடிவமைச்சிட்டாங்க படங்கள், சினிமா, டாக்குமெண்ட்ரியில். என்ன தமாஷ்னா, ஆப்ரிக்காவில் ஒரு பயங்கரமான கல்ச்சர் இருக்குது, படம், ஒரு ஹிப் கல்ச்சரு, வசதி எல்லாமே இருக்குது. அந்த சைட் ஆஃப் லைஃப்பை யாரும் காட்டுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்தியானாலே பாலிவுட் கிளப்பில் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் கட்டமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆஃப்ரிக்காவும். பட் எட் ஆஃப்ரிக்காவில் இல்லாமலும் இல்லை, பட் ஆனால் அந்த ஒன்று மட்டும் இல்லை, ரெண்டுமே இருக்குது ஒரு சிட்டியோட அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி உணவு அப்படின்றப்ப எனக்கு வந்து எப்படி பர்சனலாக என்னன்னா, சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சாப்பாட்டுக்கெல்லாம், ரொம்ப கிளீஷியாக இருக்கும். பட்டு ஒரு டைம்லலாம் என்ன ஆகும்னா, எங்களுக்கே சாப்பாடு இருக்காது. அதனால் எங்கள் டியூஷன் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க நிர்மலா அப்படின்னு, அவங்க வீட்டுக்கு போனால் நைட்டு டின்னர் கிடைக்கும்னு எங்கள் அம்மா எங்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் அண்ணா நகர் சைடில் நடந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் டியூஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வருவோம். அதனால் எனக்கு என்னென்னா, சாப்பாடு மேலே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பக்கம் வெயிட்டு போடுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு அப்சஷனு, அப்புறம் ஈட்டிங் டிஸார்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் இதை தாண்டி எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு காலத்தில் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில், யார் சொன்னாலும் சொல்லனால எனக்கு அது ரொம்ப பதிஞ்சிருச்சு. சொன்னால் எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ண மனசே வராது, வயிறில் இடமே இல்லைனா கூட சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்ருவேன். இல்லை அது யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு டீப்பான ஒரு தாட்டு. சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பதிஞ்சிரும்ல, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க சில விஷயத்துக்கு. அந்த மாதிரி இந்த சாப்பாடு விஷயங்களில் வந்து நிறையா நடந்திருக்கு. எனக்கு இந்த உஸ்தாத் ஹோட்டல் அந்த மாதிரி மலையாள படம்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போட்டது, சாப்பாடே இல்லையா, அவ்வளோ மோசமாக இருக்கா லைஃபு அப்படிலாம் தோணும். நம்ம வாழ்க்கையை தாண்டி நிறையா இருக்குது. அதே மாதிரி சிக்னலில் நான் நின்றுட்டுருக்க டைமில் இந்த அன்னதானம், அதுக்கப்புறம் குளிர்பானம்லாம் கொடுக்குறாங்கல்ல கோடையில், அந்த மாதிரி விஷயம் அப்போல்லாம் பார்க்கும்போது கோயிலில் பயங்கரமான கூட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கோயிலையோ இல்லை வெளியேவோ எங்கே நடந்தாலும் நான் பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். இப்போ ரோட்டில் இருக்கவங்க சாப்பாடு இல்லாமல் வறுமை நிலை கோட்டில் இருக்கவங்க அவங்க சாப்பாடு போய் வாங்கிறத தாண்டி ஒரு பைக்கில் வர்றவங்க வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே அந்த சாப்பாடுன்றது வந்து ஏதோ ஒரு வகையில் அப்சஷனாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இல்லை அது எப்படி பார்க்குறதுனே தெரியல. இப்போ ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுக்குறாங்க எலெக்ஷன் டைமில், கோயில் திருவிழாப்போ சாப்பாடு போடுறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, குடும்பம் குடும்பமாக போய் வாங்கி சாப்பிட்றாங்க மக்கள். ஸோ இது சம்வேர் ஒரு டீப்பாக இதை தோண்டி பார்த்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு உளவியல் இருக்குது, இல்லை சாப்பாடு அவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்களா, இல்லை ஹைஃபை கேங்லாம் சொல்கிற மாதிரி சாப்பாடுக்கு அலைகிறாங்களா, அதை எப்படி அதை எடுத்துக்கிறதுனே ஹானஸ்ட்டாக தெரியல. ஸோ எனக்கு அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை, டு பி ஹானஸ்ட். ஆனால் நான் அதை ரொம்ப ஃபேசினேட்டிங்காக அப்சர்வ் பண்ணுவேன். அது என்னது, அது பசியா, இல்லை வாங்கி வச்சு அடுத்த வேலை சாப்பிட்லாம், இல்லை வேற யாருக்குனா கொடுக்கலாம், இல்லை எனக்கே பசிக்குது சாப்பாடு முக்கியம் அந்த ஒரு ஜோனான்னு தெரியல. ஸோ என்றைக்குமே இது வந்து அன்னதானம் அந்த மக்களுக்கு தேவைன்றவங்கள தாண்டி நான் மக்களை சொல்கிறேன். ஏன்னா ஒரு பசி அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் வறுமையில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், அதுக்கு தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி மக்கள் வந்து இந்த சாப்பாடுன்ற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் ஒரு ஒரு ஹோட்டல்லையோ ஒரு கேஃபேலேயோ ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க, பணம் இருக்கவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு குவான்டிட்டி. இப்போ இதில் என்ன கிராட்டிட்யூட் அப்படின்னு வருதுன்னா, இங்கே தான் அந்த ரெண்டு படிநிலை வருது. சாப்பாடு இருக்கிறவன் எப்படி சாப்பாடை பார்க்குறான், சாப்பாடே இல்லாதவன் சாப்பாடை எப்படி பார்க்குறான் அப்படின்ற ஒரு மனநிலை. இப்போ எனக்கு வந்து ஒரு காலத்தில் எனக்கு கிடைக்கல, இன்றைக்கி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், அது கிடைக்கிது, அப்போ நான் கிராட்டிட்யூடாக அதை பார்க்குறேன். ஸோ அடுத்த ஜென்ரேஷனோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படி மேலே போய் இப்போல்லாம் வெயிட்டு குறைக்கணும் சாப்பிடக்கூடாதுன்ற சோனுக்கு நம்ம எல்லோரும் வந்துட்டோம், சில பேர் எல்லோரும் இல்லை. இப்படி இந்த ஜோன்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப பரவலாக உலகத்தில் நிறையா மூலைகளில், எந்த கண்ட்ரியும் குறிப்பிட விரும்பலை, நிறையா மூலைகளில் உணவுக்காகவும் சாப்பாடு இல்லாமலும் அகதி கேம்பில் வார் ஜோனில் அதுக்கப்புறம் வறுமையால் அப்படின்ட்டு நிறையா உலகம் சாப்பாடுக்கு இயங்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மெல்லாம் என்னென்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு உணவு கிடைக்கிது அப்படின்றப்ப நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல வரல, ஒரு கிராட்டிட்யூடாக இருக்கணும்னு வாங்க. நிறையா எந்த மதம்னு குறிப்பிட்டு விரும்பலை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கையில் போட்டுக்கிறது, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க, இந்த உணவை நான் கொடுத்ததுக்காக நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி இந்த உணவு கிடைக்கிது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு இடத்துல இருக்கேன், அதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய பேர் சாப்பாடை கீழே உட்காந்து காலை மடக்கி தான் சாப்பிட்ணும், உடம்புக்கு அது சயின்டிஃபிக்காக நல்லது, அப்போ தான் சாப்பிட்ட சாப்பாடு கிடைக்கும். இன்னொருத்தர் அது வந்து சாப்பாடுக்கான மரியாதை அப்படி நிறையா வகையில் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்குமே உணவுன்றது ஒரு ஒரு கிராட்டிட்யூடுக்கான ஒரு மொத விஷயமாக தான் நான் பர்சனலாக அதை பார்க்குறேன். ரெண்டாவது வந்து ரொம்ப அடிப்படை தேவையான உடை. இப்போ இந்த விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் புருஷ வகையில் குமார்ஸ் டிஷர்ட் ஷர்ட்டுன்னு ஒரு கடை இருக்குது, இன்றைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா 50 ரூபா 75 ரூபாக்கெல்லாம் சட்டை இருக்கும், நான் அதெல்லாம் வாங்கி போட்டு சுற்றிட்டுருப்பேன். உங்ககிட்ட காசு இல்லை பெருசாக, எனக்கு ஞாபகம் இருக்குது பர்சனலாக எங்கள் வீட்டோட ஃபங்க்ஷன்லலாம் நான் ஸ்கூல் யூனிஃபார்மோட பேண்ட்டே போட்டுட்ருப்பேன், என்ன அவ்வளோ துணி இருக்காது. இன்றைக்கி பிராண்டட் வாங்கி போடுறோம், நல்ல துணி வாங்கி போடுறோம், காசு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கும் உடை அப்படின்றது உங்கள் விருப்பு வெறுப்புங்களை தாண்டி அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் அது ஒரு 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 கிளாஸை காமிக்கிற விஷயங்களாகவும் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு அது இன்றைக்கி ஒரு வேறு வடிவத்துக்கு போயிடுச்சு. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு முஸ்லீம் பர்தா போடுறதோ இல்லை ஒரு சாமியார் தொடர்ந்து ஒரு காவியில் இருக்கிறதோ ஒரு காப்ஸ் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, ஒரு பஸ் டிரைவரு, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க வாழ்க்கை ஃபுல்லாக, நிறைய சஃபாரி போட்டு நிறைய ஸ்கூல் டீச்சர்லாம் சுற்றிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உடை அப்படின்ற ஒரு விஷயங்களே, இப்போ ஒரு ஜெயிலில் இருக்கவங்கள யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ துணி போட்டிருப்பாங்க, என்ன வகையான துணி போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் போகிறவங்க அந்தந்த தொழிலில் செய்கிறவங்கள விட்டுருங்க, பட் நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு பிடிச்ச துணியை அட்லீஸ்ட் போட முடியும். சரி, ஒரு நாள் அப்படின்னா கூட மாதத்துக்கு நாலு நாள் அது போட முடியும், நான் சொல்கிறது லீஸ்ட்டாக. அப்படின்றப்ப இதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, ஒரு புது துணி, ஒரு காலத்தில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும் துணி எடுத்துகிட்டு இருந்தவங்கெல்லாம் தாண்டி, இன்றைக்கி துணி வந்து எவ்வளோ ஃபேஷன் ஆகிடுச்சு, எவ்வளோ கடை வந்துடுச்சு. நான் சொல்கிறது நான் இருக்கிற சென்னை சிட்டியை சுற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கையை, பட் அஃப்கோர்ஸ் லைஃப் இஸ் பிகர் தென் எனி திங், வேர்ல்டு இஸ் பிகர் தென் எனி திங். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த துணி எவ்வளவு ஒரு நம்மளுக்கு வந்து மோர் தென் அத்தியாவசியமாக உடலை மறைக்கிறத தாண்டி அது எவ்வளோ பெரிய ரோல் வருது. அதுலேயே பிராண்டட் இருக்குது, லோ பிராண்ட் இருக்குது, கம்மி விலை இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒகேஷன், டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் இஸ் பிகம் ஸோ மோர் ஃபேன்சி, மோர் எக்ஸ்பென்சிவ். அஃப்கோர்ஸ் இது கம்ப்ளைண்ட் இல்லை, அதுதான் எவால்வ்மெண்ட், அது தான் நடக்கும் ஃப்யூச்சரில், அது தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க ஆஸ் ஆஃப் நவ் இந்த உலகத்தில் இப்போயும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஈச் டைம் எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் என் பீரோலேருந்து அது டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது வருஷக்கணக்கில் அப்படி இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸே குண்டாயிருச்சுன்னா கூட நான் உள்ளே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தீக்க முடியுமா தான் பார்ப்பேன், அப்படி இல்லைனாலும் அதை குப்பைக்கே போடாமல் ஆளுங்க யாருக்குனா கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ் யாருக்குனா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. என்னால் இப்படி ஒரு வயசில் ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க போட்ட ட்ரெஸ் பெருசாக போட மனம் இருக்காதோ, ஐ ஃபீல் லிட்டில் பேட் அபவுட், நம்மளால் ஒரு புது துணி போட முடியலையோ, அதே மாதிரி தான் ஐ ஃபீல் அபவுட் இட். அப்புறம் நான் எடைக்கு போட்டது காசு வாங்குறது, இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தே டோன்ட் மைண்ட் அவங்க எடுத்துப்பாங்கன்னா அது கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த உடை விஷயத்திலேயே அந்த ஒரு கிராட்டிடியூட் பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை தாண்டி மூணாவதாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இருப்பிடம். இருப்பிடம்ன்றப்ப நம்ம எல்லாருமே சின்ன வயசில் அவங்கவுங்க வசதிக்கேற்ப சின்ன வீடுகள், ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வாழ்ந்துருப்போம், லோக்கல் ஏரியா, ஹைஃபைண்ட் ஏரியா, சின்ன இடங்கள், பெரிய இடம், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு, டிஃப்ரெண்ட் ரீஜனு, எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லாருமே வளர்ந்துருப்போம் அப்சொலூட்லி. இப்போ நான் சொல்ல வர்றது உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வளர்ந்துருப்பீங்க, அதற்கான மக்கள், அதுக்கான வாழ்க்கை முறை இதெல்லாம் இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப ரீசண்டாக ரொம்ப யோசித்தது என்னென்னா, என்றைக்கு தான் நம்ம ஒரு இலங்கை போர், ஒரு சிரியா வார், அதுக்கப்புறம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வாழ்ந்திருக்கோமா? அந்த மாதிரி இடத்துல வந்து வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இன்னொரு ஊரில் போய் அகதியாக, இடம் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு எவ்வளோ கண்ட்ரிலேருந்து இடப்பெயர்வு நடக்குதுல்ல, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க, அந்த ஜோனெல்லாம் லைஃப்பில் நம்மளுக்கு வரல, டச் வுட். அஃப்கோர்ஸ் ஃபைனான்சியலாக நான் சின்ன வயசில் ரொம்ப குட்டி வீட்டில் இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூமு, லைஃப் வில் பி பெட்டர், எல்லாருக்கும் உங்களுக்கும் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும், அதை சொல்ல. பட் ஆனால் ஒரு இடங்களில் போர்லாம் நடக்காமல், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கான பணப்பிரச்சனை இருக்குது, வீட்டில் அம்மா அப்பா இறந்து போகிறது, அதுக்கப்புறம் தனியாக வளர்றது, கூட சிப்ளிங்ஸோட பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மெயினாக இருக்க பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, லவ் ரிலேஷன்ஷிப்பு, செக்ஷுவல் அப்யூஸு, ஸோ அண்ட் ஸோ எல்லாம், வயலன்ஸு, வன்முறை, வெளியே நடக்கிற பிரச்சனை, ஏழ்ரை ஏரியாவில் கவுன்சில பிரச்சனை, கோயில் திருவிழான்னு, இது மாதிரி நம்மளுக்கான பிரச்சனைகள் இருக்குது, இதுவும் பிரச்சனை. பட் ஆனால் தலையாய ப்ரையாரிட்டியாக ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு இடத்துல போர் நடக்குது, குண்டு வெடிக்குது, இந்த இடத்துலேருந்து சிவிலியன்ஸ் வெளியேறணும், இங்கே வரக்கூடாது, இதுதான் டைம் லைனு, உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம், இதுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு போய் வந்து, அந்த ஒரு இருப்பிட பிரச்சனை லைஃப்பில் நடக்கலை. ஐ மீன் ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். நான் இருக்கிற இடத்துக்கான இப்போ ஒரு சென்னையில் தமிழ்நாடு மாதிரி ஆள் இருக்க பிரச்சனையில் எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது கூட யாரோ சொன்னாங்க, நீ எல்லாம் இன்றைக்கி தான் லைஃப்பில் ஒரு வார் ஜோன் லைஃப்பில் இருந்திருக்கியான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நான் சென்னை டிராஃபிக்கே எனக்கு பெருசாக தெரியும் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ப்ரிவிலேஜான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், பட்டு அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஆமாம் ஸோ ட்ரூ. ஏன்னா நம்ம ஒரு கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃபே இல்லாமல் இருக்கோம், நம்ம திருப்பியும் வந்து எடப்பாடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, கவர்மெண்ட் ஸ்கீமு கொடுக்கல, இதெல்லாம் உண்மை தான், ரோடு சரியில்லை, இதெல்லாம் உண்மை தான், நம்மளோட பிரச்சனை அதானே. அப்போ நம்ம அதை பற்றி தானே பேசுவோம், இதுக்கு மேலே நம்ம நடந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு தோணாதோ என்னமோ. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி, இப்போ இந்த உணவு உடை இருப்பிடம் தாண்டி கிராட்டிடியூடாக இருக்க நான் பார்க்குற அனுபவித்த சில விஷயங்கள் என்னென்னா, ஒன்று வந்து சென்னை மாதிரி ஒரு இடத்துல பீச் இருக்குங்க. நீங்கள் பீச்சு கிட்டே இருக்கீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு வாட்டியாவது பீச்சுக்கு போவீங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை சிட்டியில் பீச்சே கிடையாது. அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நீங்கள் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும், மிஞ்சி போனால் ஷாப்பிங் மால் போவீங்க, வெட்டிங்கு, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கெட் டுகெதர், கிளப்ஸு பப்ஸு, இதை தாண்டி நீங்கள் போய் பர்சனலாக உட்காந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ லவ்டு ஒன்ஸோ ஃபேமிலியோ யார் கூட வேணால் நீங்கள் போகலாம், அப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம் தான் பீச் அப்படின்றது. ஒரு கோட்டு சொல்லுவாங்க, அது வந்து யானை குழந்தை பீச் இது மூணு தான் சலிக்கவே சலிக்காது நீங்கள் டெய்லி பார்த்தா கூட அப்படின்வாங்க. எனக்கு அதில் ஜென்யூனாக இந்த மூணு விஷயத்துலேயும் ஓரளவுக்கு பிலீஃப் இருக்குது, குறிப்பாக பீச்சில். ஸோ இந்த பீச்சை வந்து சென்னையில் இருக்கிறது, நம்ம பீச்சோட பாட்டாக இருக்கிறது எனக்கு ஆல்வேஸ் கிராட்டிடியூடுங்க. நான் வந்து அதை ரொம்ப ஃபேசினேட்டாக பார்த்துட்ருப்பேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், வி ஆர் ஸோ பிளெஸ்ட் அப்படின்னு தோணும். ஸ்பெஷலி நீங்கள் இந்த துபாய் கண்ட்ரீஸ்க்கெலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஷோக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மாதிரி ட்ரையாக வறண்டா அந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி கேஜிஎஃப் ஜோன் இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி அனல். நம்ம சென்னையில் மே மாதத்தில் அஃப்கோர்ஸ் கொடூரமாக வெயில் அடிக்குது, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் அவனுங்களோட நார்மல் வெதரில் நீங்கள் சும்மா ஏசி கார்லேருந்து இறங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு உள்ளே வந்தீங்கனாலே ஒரு மாதிரி செம்ம காண்டாக இருக்கும். அங்கே அவனுக்கு எப்படி தான் இருக்கானுங்க வேலை செய்கிறானுங்கன்னு சத்தியமாக புரியல, ஒருவேளை அது இருந்தால் பழகிடும் நினைக்கிறேன். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட் பீச் இருக்குது. ஈவன் ஃபார் வெதருங்க, இப்போ நீங்கள் சென்னையில் எல்லோரும் கிண்டலாக சொல்லுவாங்க ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட்னு, அது உண்மையிலே ஸோ ட்ரூ இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ ஒரு கனடா மாதிரி குளிராக இருக்க கண்ட்ரீஸு, அரப் கண்ட்ரீஸ் மாதிரி த்ரூ அவுட் வெயில், அந்த ஜோன்லாம் கூட இல்லை, நம்மளுக்கு இருக்குது வெயில் இல்லைன்னு சொல்ல, பட் டாலரபுளாக மேனேஜபிளாக நம்மளால் அதை பண்ண முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பழகிருச்சு, நம்ம வாழ்வியலுக்கு எப்படி துபாய் கும்பலுக்கு பழகுதோ அதே மாதிரி பழகிருச்சு. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தாண்டி என் வீட்டில் வந்து என்ட்ரி ஆனோடனே ஒரு ஆஃபீஸ் ஏரியா இருக்கும், எங்கள் ஆஃபீஸ் ஏரியா, அதை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறப்பீங்க. அங்கே எப்படின்னா பிச் டார்க்காக இருக்கும். நான் நிறையா வாட்டி யோசித்து பார்ப்பேன், ஒரு ஒரு கண்ணு தெரியாதவங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல தான் ஒரு செகண்டு உணர்வீங்க. எனக்கு அது ரொம்ப தோணும், அப்போ அவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் போல், ஏன்னா அது எப்படி நம்மளுக்கு உண்மையிலே தெரியாது, பட் அது வந்து 100% நம்ம லைஃப்பை எவ்வளோ கிராட்டிடியூடாக எடுத்துக்கிறோம், நம்மளோட கண் பார்வை இவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ரீசண்ட் நிகழ்வு வந்து, ஒரு வயசானவங்க கீழே விழுந்துட்டாங்க, அப்போ நானும் அவங்களும் மட்டும்தான் அங்கே இருக்கோம், நான் போய் தூக்கினேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, என் ஃபோனே என் பக்கத்தில் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில், நீ இல்லைனா இந்நேரம் என்னை யார் தூக்கியிருப்பா, நான் எப்படி யாருனா கூப்பிட்ருப்பேன், என்னால் எந்திரிக்கவே முடியல ஓவர் வெயிட்டில் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், உங்களால் கீழேருந்து எந்திரிக்கவே முடியலை, அவ்வளோ வயசு வெயிட்டாக இருக்கீங்க, நம்ம லைஃப்பில் தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லை எந்திரிக்கிறோம்ல, இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 37 வயசாகுது, ஓகே, ஓல்ட் ஏஜில் அதுவே எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் எந்திரிக்கிறது கீழே விழுந்துட்டீங்கன்னா அப்படின்ற லைஃப்பை யோசித்து பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு வயசு முதிர்வு நடக்குது, அதே மாதிரி யங் ஏஜில் நம்ம இது இதெல்லாம் அழகு, ஸ்கின் டோன், ஹேரு, அதுக்கப்புறம் மென் விமென் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், அதெல்லாம் எது அழகு நினைக்கிறோமோ, வயசாக வயசாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்ட் கிராண்டடாக எடுத்துக்கிறோம், அதுக்கு எதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிராட்டிடியூடே இல்லை. ஏன்னா நானாக கூட லைஃப்பில் நினச்சதே இல்லை, நான் வந்து கொஞ்சம் குண்டாவேன், ஸ்ட்ரெஸ்ஸால் வெயிட்டு போடுவேன்லாம். ஏன்னா நானும் அப்படியே கிராட்டிடியூடே இல்லாமல் அதை இப்படி தானே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது, ஒரு வெயிட்டு குறைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்டு போடணும், நம்மளுக்கு எவ்வளோ அதுக்கு பின்னாடி இருக்குது, எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடி ஷேமிங் வீடியோலாம் பார்த்தா சொல்லுங்கள், இவனுக்கு வேறு வேலையில் இப்போ எதனா பேசிகிட்டு இருப்பானுன்ட்டு, வைத்த வலியும் தலைவலியும் உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு அது ஸ்லோவாக எனக்கு ஹிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இட் இஸ் ட்ரூ, நீங்கள் வந்து உங்களோட யங் ஏஜு, உங்களோட ஹெல்த்து, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூடே இல்லாமல் கிராண்டடாக எடுத்துக்கிறோம் அப்படின்றது 100% உண்மைன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இந்த நம்மளுக்கு லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, ஒரு பணம், ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, இது எதுக்குமே நம்ம ஒரு கிராட்டிடியூடாகவே இல்லாமல் எனக்கு இது கிடைக்கலை, இது நடக்கலை, நான் இப்படி நினச்சேன், அப்படி நினச்சேன், இதை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றத தான் நம்ம மோஸ்ட்லி சொல்கிறோம். நீங்கள் நிறையா ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் கோட்டு புக்ஸு அது இதுன்னு பார்த்துருப்பீங்க, கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் இந்த வேர்டு நிறையா கேட்டிருப்பீங்க, பட் அதுக்கான உணர்வும் ஃபீலிங்கும் வந்து எனக்கு அடிக்கடி நிறையா வருது. ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல், ஐ ஃபீல் மோர் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், வாட் எவர் ஐ எம் கெட்டிங் ஐ எம் வெரி ஹாப்பி. அதில் ஒவ்வொரு நிறைவாக ஓகே இது சந்தோஷங்க, இது நல்லாயிருக்கு, நடந்திருக்கு, என்னை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்பு, பீப்புள், மக்கள் எல்லோரையுமே நான் ஐ ஆல்வேஸ் ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் திங்ஸ். ஸோ இது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் மேஜராக உங்கள் லைஃப்பில் வருவாங்க, மக்கள் போவாங்க, குறிப்பாக நிறையா உங்களால் தான் அவங்க போவாங்க, எனக்கு அப்படி தான் ஆயிருக்கு. சில டைம் அவங்களுக்கே பிரச்சனை, அவங்களே போயிடுவாங்க, இது ரெண்டும் நடக்குது. மேஜராக 70-30 மேடை டீல் மாதிரி 70% என்னால் தான் நடக்கும். ஸோ அவங்களால வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். நீங்களும் அதே ஜோனரில் இருக்கும், இந்த பர்சன்டேஜ் வேரி ஆகும், உங்களுக்கு மாறலாம் கூட அப்சல்யூட்லி, பட் இது மோஸ்ட்லி இட் ஹேப்பன்ஸ் இன் மெனி வேஸ். ஆனால் அவங்க வந்து ஏற்படுத்தின தாக்கம், ஒரு இம்பேக்ட் வந்து என் லைஃப்பில் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் அண்ட் ஐம் ஆல்வேஸ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தோஸ் பீப்புள் அண்ட் இன்சிடென்ட்ஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் மெனி திங்ஸ். இன்னும் நிறையா பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, நான் சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன், என் ஃபேமிலிஸோட. ஆனால் அது ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும், அதை பதிவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஆல்சோ ஐம் வெரி கிரேட்ஃபுல், ஐ மீன் ஸோ மச் இன் கிராட்டிடியூட். அதுலேயுமே இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எத்தனை வாட்டி இவன் கிராட்டிடியூட் சொன்னால் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணலாம் போல் அந்த லெவலுக்கு இருக்குது. அதுக்குமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்டு வாட் எவர் லைஃப்பில் யூ கோ த்ரூ அண்ட் யூ கம் பேக், எல்லா சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஐ எம் ஆல்வேஸ் கிராட்டிடியூட் இன் தேட். ஸோ இன் த டோட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு அட்லீஸ்ட் டேக் அ மூமெண்ட், இஃப் நாட் வென் எவர் யூ கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இல்லை ரொம்ப மோட்டிவேஷ்னல் வீடியோ ஜோனில் போதே, இல்லை ரொம்ப கிடைச்சதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கோம், இல்லை கிடைக்கிறத பார்க்காம இருக்கோம், உணராமல் இருக்கோம்னு யோசிச்சுக்கோங்க. யூ வில் ஹாவ் யுவர் ஓன் ஜேர்னி, இல்லை கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் அண்ட் ஐல் சி யூ நெக்ஸ்ட் எபிசோட். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ், லெட்டஸ் நோ இன் சென்னை அண்ட் தியேட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜ். I'm happy to respond back. Take care.